கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி.
27 அத்தியாயம். பழுவேட்டரையர் சீற்றம். மதுரன் கண்டராதித்த சோழதேவரின் பாடலை மதுரமாக இசையோடு பாடிய போது அந்த அற்புத பாடலை முல்லை தீவில் கேட்ட நினைவாக சிவனடியார் வடிவில் இருந்த அருண்மொழி கண்களை மூடிக்கொண்டு அந்த எண்ணத்திலே சிறிது நேரம் இருந்தார். மதுரன் அடியவரையே உற்று பார்த்த வண்ணம் இருந்த சிவனடியார் கண் விழித்தவுடன் வாமி என்று மெல்ல அழைத்தார். சிவனடியார் மெல்ல எழுந்து மதுரனை நோக்கி,
ஏதோ பழைய நினைவுகளால் சற்று மௌனமாயிருந்தேன், பேசிக்கொண்டே செல்வோம் என்றார்.
மதுரன் குதிரையை அவிழ்த்துக் கொண்டு நடந்தார். சுவாமி, நாம் எவ்வளவு தொலைவு இவ்வாறே நடப்பது? தங்களுக்கு சிவிகை ஏற்பாடு செய்கின்றேன். திருத்தொணிபுரம் சென்றால் வேண்டிய வசதிகள் கிடைக்கும் என்றார்.
சிவிகை ஏதும் வேண்டாம் தம்பி. நான் மனிதர் சுமக்கும் அந்த வாகனத்தில் ஏறுவதில்லை. கூடியவரை நடந்து செல்வது எனக்கு பழக்கம். குதிரை கிடைத்தால் ஏறி செல்வேன்.
சுவாமி, தங்களுக்கு குதிரை ஏற்ற பழக்கம் உண்டா?
குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் எல்லாம் பழக்கமே.
அப்படியென்றால் மாற்று குதிரை வைத்திருக்கும் விடுதிக்கு சென்று குதிரை பெறுவோம் என்று மதுரன் கூறினார். திருத்தோணிபுரத்தில் மாற்று குதிரைகள் கிடைக்கும் இடத்திற்கு மதுரனும் சிவனடியாரும் சென்றனர். குதிரை லாயம் வெறிச்சோடியிருந்தது. குதிரைக்காரன் ஒருவன் மட்டும் அந்த காலை வேளையிலும் உட்கார்ந்து தூங்கி வழிந்தான். அவனை மதுரன் தட்டி எழுப்ப குதிரை ஒன்று தருமாறு கேட்டான். அரை தூக்கத்தில் இருந்தபடியே குதிரைக்காரன் குதிரை இல்லை என்பதாக கையசைத்தான்.
குதிரை இல்லை என்பதுதான் தெரிகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அவது குதிரை ஏதாவது வருவதற்கு வாய்ப்பிருக்கிறதா
என்று மதுரன் சற்று குரலை அழுத்தமாக்கிக் கொண்டு கேட்டார். குரலில் கடுமை கண்ட குதிரைக்காரன் திடுக்கிட்டு விழித்து தன் எதிரே இருவர் நிற்பதைக் கண்டு எழுந்து நின்று,
குதிரையா? இனி குதிரை எப்போது கிடைக்கும் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? படைத்தலைவர் தான் எல்லா குதிரைகளையும் கொண்டு போய்விட்டாரே என்றார்.
படைத்தலைவரா? யார் பார்த்திபேந்திர பல்லவனையா சொல்கின்றீர்கள்?
அவர் என் குதிரைகளை கொண்டு போகின்றார்.
எங்கோ யுத்தம் நடக்கிறதாம். எல்லா குதிரைகளையும் காஞ்சிபுரத்திற்கு அனுப்ப சொல்லிவிட்டார் என்றான் குதிரைக்காரன்.
காஞ்சியில் யுத்தமா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்றான் மதுரன்.
சிவனடியார் அப்பொழுது குறுக்கிட்டு கொள்ளிடக்கரையில் தான் கேட்ட செய்தியை கூறி,
யுத்தம் யுத்தம் என்று சாதாரண மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள் தம்பி, உனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதா? வடக்கே இருந்து ஏதாவது படையெடுப்பு நேரலாம் என்றார்.
மதுரன் உடனே, அடியாரே, வடக்கிலிருந்து ஆபத்து வருவதற்கு ஒன்றும் இல்லை. எனக்கு எல்லா விஷயமும் புரிந்துதான் இருக்கிறது. உள்நாட்டிலேயே ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு நாம் நேரத்தை போக்குவதை விட ஊர் சபை தலைவரிடம் சென்று என்னை இன்னான் என்று கூறிக்கொண்டு குதிரை கேட்கின்றேன் என்று கூறி அந்த இடத்தை விட்டு மெல்ல நகர்ந்தார். சிறிது தூரம் சென்றவுடன் சிவனடியாரை நோக்கி,
இதுவரை எனக்கு அரசியல் குழப்பங்களும் சூழ்ச்சிகளும் சதிகளும் தான் மனத்திலே பதியாமல் இருந்தன. ஆனால் வல்லவரையர் வந்தியத்தேவனை பாதாள சிறையில் சந்தித்த பிறகு ஒருவாறாக சோழ நாட்டில் நடைபெறுபவை தெரிய வந்தது. அதன் விளைவாகத்தான் நான் குதிரை மீது ஏறி இவ்வளவு தொலைவு வந்தேன் என்றார்.
வல்லவரையன் வந்தியத்தேவன் என்றவுடன் சிவனடியார் வடிவில் இருந்த அருண்மொழி உடலில் மீண்டும் புல்லரித்தது. அந்த அருமை நண்பர் சிறையிலே வாடும் வேதனையை நினைத்த போது அவன் உள்ளம் வருத்தமுற்றது. அப்பொழுது பாதாள சிறைக்கு சென்று வந்தியத்தேவனை சந்திக்க வேண்டும் போல் அவனுக்கு தோன்றியது. நாட்டில் உள்ள குதிரைகளை எல்லாம் படைத்தலைவர் சேகரித்து வைத்திருக்கின்றார் என்பதை அருண்மொழி உணர்ந்து கொண்டார். பார்த்திபேந்திர பல்லவன் திட்டமிட்டு செயலாற்றுகின்றான் என்பதை உணர்வதற்கு அவனுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. அருண்மொழி மதுரனை நோக்கி வினவினான்.
மதுரா, சிவத்தொண்டு ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட உனக்கு அரசியல் நினைவும் சேர்ந்துவிட்டது. ஆபத்தான சம்பவங்கள் பல நேரிடும் போல் தோன்றுகிறது. இந்த நிலையில் நீ வீணாக நேரத்தை கழிக்க வேண்டாம். தஞ்சைக்கு விரைந்து பழுவேட்டரையிடமும் மன்னரிடமும் செய்திகளை தெரிவிப்பாயாக. நான் எப்படியும் விரைவில் தஞ்சையை வந்து அடைந்து விடுவேன் என்றார்.
மதுரன் ஒரு கணம் சொல்வது அறியாது நின்று கொண்டிருந்த அடியவரை நோக்கி,
சுவாமி, தங்களை விட்டு பிரியவே எனக்கு மனமில்லை என்றார்.
மதுரா, உன் அன்பான உள்ளத்தை நான் அறிவேன். என்றாலும் என்னை விட நாடு பெரிதன்றோ?
குதிரை ஏறி விரைந்து செல்வாய் என்றார் அடியார்.
மதுரனும் பெரிய மனமில்லாமல் பிரிந்து விரைந்தார். அருண்மொழி அந்த இடத்திலேயே சிறிது நேரம் நின்றிருந்து அடுத்து என்ன செய்வது என்பதை பற்றி யோசித்தார். பார்த்திபேந்திரனுடைய போக்கை அருண்மொழி யோசித்து பார்த்தான். வல்லவரையன் வந்தியத்தேவனும் அவன் கண்முன் வந்தான். தன் சகோதரர் ஆதித்த கரிகாலருக்கு இருவரும் நண்பர்களே. இருவரும் புகழ் வாய்ந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள். விதிவசத்தால் நாடிழந்தவர்கள். ஆனால் வந்தியத்தேவன் சிறையில் வாட பார்த்திபேந்திரன் சுதந்திர பல்லவ நாடு அமைக்க திட்டம் திட்டுகின்றான். சோழ நாட்டில் உள்ள குதிரைகளை ஒன்று திரட்ட அவனுக்கு என்ன தைரியம்?
ஆனால் தைரியமின்றி பார்த்திபேந்திர பல்லவன் சுதந்திர பல்லவ நாட்டு போராட்டத்தில் இறங்கவில்லை. அவன் உள்ளத்தில் என்றுமே கனன்று கொண்டிருந்த சுதந்திர உணர்ச்சி இரண்டு காரணங்களால் தூண்டிவிடப்பட்டது.
சோழ நாட்டு இளவரசி குந்தவையை தான் எப்படியும் மணந்து விடுவதன் மூலம் சீதன பரிசாக பல்லவ நாடு கிடைக்கும் என்று எண்ணியிருந்தான். அந்த முயற்சி வெற்றியடையவில்லை. சோழ நாட்டு நிலைமை பலமற்று இருந்தது மற்றொன்று.
அதை தன் விருப்பத்திற்கு ஏற்ப நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் எனும் எண்ணம் தீவிரமாக எழுந்தது. போராட்டம் ஏதும் இல்லாமல் கத்திக்கும் கேடயத்திற்கும் வேலையின்றி பல்லவ நாடு கிடைப்பது என்றால் நல்லது என்ற கடைசி ஆசை ஒன்றை பரீட்சித்து பார்க்கவே காஞ்சியினின்று தஞ்சை நோக்கி பயணமானான் பார்த்திபேந்திரன். தஞ்சைக்கு பார்த்திபேந்திரன் சென்ற பொழுது பழுவேட்டரையர் தன் அரண்மனையில் முகத்தில் கோபம் தாண்டவமாட அங்கிருந்த காவலர்களிடம் பெரிதாக இறைந்து கொண்டிருந்தார். நாணய சாலையின் மேற்புறத்தில் யாரோ வழி ஒன்று செய்து கொண்டு தங்க நாணயங்களோடு தப்பி ஓடிவிட்டான் என்ற செய்தியை அதிகாலையிலேயே காவலர்கள் வந்து கூறினர். பழுவேட்டரையர் விரைந்து நாணய சாலைக்கு சென்றார். அன்று இரவு அதிகப்படி வேலை எதுவும் நடைபெறவில்லை. காலையிலும் வேலையாட்கள் இன்னும் வரவில்லை. நாணய சாலை சந்தடியற்று கிடந்தது. ஊட்டப்பட்டிருந்த அதன் வெளிப்புறத்து பெருங்கதவுகளின் அருகே 4-5 காவலர்கள் ஏந்திய வேலோடு நின்று கொண்டிருந்தனர். அந்த சாலையின் பகல் வேளைகளில் கிணிங் கிணிங் என்ற ஒலியும் சடக் சடக் என்ற ஓசையும் கேட்ட வண்ணமாக இருக்கும். அந்த இடம் அமைதியோடு இப்போது இருந்தது. சோழ நாட்டு பொருளாதாரம் உயிர் பெறும் அந்த இடம் இப்போது மவுடமாக இருந்தது. கதவை திறவுங்கள் என்று பழுவேட்டரையரோடு வந்திருந்த பழுவூர் நக்கன் விக்ரம சோழ மாராயன் உத்தரவிட்டார். அவன் தோற்றத்திற்கு ஏற்றபடியே குரலும் மிக கடுமையாக இருந்தது. பழுவேட்டரையர் ஒன்றும் பேசவில்லை. அவர் பேசாததுதான் பெரும் ஆபத்தாக அப்போது இருந்தது. 2 வார்த்தை கோபமாக பேசிவிட்டால் பிறகு அடங்கி அமைதியுற்று விடுவார். புயல் வருவதற்கு முன்பு பெரும் அமைதியோடு இருக்கும் வானம் போன்ற பழுவேட்டரையர் ஒன்றும் பேசாமல் இருந்தார். ஆனால் அவர் முகம் கடுகடுத்திருந்தது. அவர் விழிகள் நிறம் மாறி நின்றன. உடல் முழுமையும் ஒருவித படபடப்பு நிறைந்திருந்தது.
இந்த பூட்டை திறக்க இவ்வளவு நேரமா? தப்பி செல்பவர்கள் எவ்வளவு விரைவில் திறந்து விடுகின்றனர் என்று மாராயன் கர்ஜித்தார்.
காவலர்கள் பயந்து விட்டனர். கதவு திறந்தது. கிரீச் என்ற ஒலியோடு பழுவேட்டரையரும் மாராயனும் விரைந்து உள்ளே சென்றனர். சுற்றும் முற்றும் பார்த்தவாறு சென்றனர். அவர்களுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை.
எனக்கு தெரிந்து இங்கிருந்து வெளியேற வேறு வழி இருக்க முடியாது என்றான் மாராயன்.
பழுவேட்டரையர் அவனை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தார்.
உன் எதிரேதானே ஆற்றங்கரையில் அகப்பட்டவன் கூறினான்.
பழுவேட்டரையரின் சொல்லில் கடுமை இருந்தது. அன்று காலையில் தஞ்சை கோட்டை வெளிமதில் ஓரமாக ஓடும் ஆற்றிலே தோணியில் வந்த சில வீரர்கள் கரையோரமாக ஓர் உருவம் மயங்கி வீழ்ந்து கிடப்பதை கண்டார்கள். மறுநாள் மதுரநாள் தாக்குற்று வீழ்ந்திருந்த சோமன் சாம்பவன் மயக்கம் தெளிய வெகு நேரம் பிடித்தது. வீரர்கள் மயங்கியிருந்த அவனை தூக்கி கொண்டு கோட்டைக்குள் கொண்டு வந்தனர். தெளிவு பெற்று அவன் எழுந்து உட்கார்ந்து சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு நடுநடுங்கினார்.
நான் எங்கே இருக்கிறேன் என்று தடுமாற்றத்தோடு கூறினார்.
காவலர்களுக்கு அவன் மீது சந்தேகம் தோன்றியது. குறுக்கு கேள்விகளும் சரமாரியான கேள்விகளும் கேட்டு சோமன் சாம்பவனிடமிருந்து உண்மையை பெற மிகவும் சிரமப்பட்டனர். அப்படியும் அவன் முழு செய்தியையும் கூறவில்லை. கோட்டை மதிலின் வழியாக ஓர் உறவம் இறங்கி ஆற்றிலின் நீந்தி வந்தது என்றும் தன்னை தாக்கிவிட்டு ஓடிவிட்டது என்றும் கூறினான். சோமன் சாம்பவன் எந்த ஊரை சேர்ந்தவன் என்பதையெல்லாம் அவர்கள் விசாரிக்கவில்லை. அந்த சமயம் சிறிய பழுவேட்டரையர் வெளியே உலாவ சென்றவர் அங்கு வராதிருந்தால் சோமன் சாம்பவனை காவலர்கள் என்னதான் செய்திருப்பார்களோ? சோழ நாட்டின் வரலாறே மாறியிருக்கும். அப்படி போகாவிட்டிருந்தால் பல உண்மைகள் வெளிப்பட வாய்ப்பே இல்லாது போயிருக்கும். ஆனால் ஒன்றும் தெரியாதவன் போல் இருக்கும் சோமன் சாம்பவன் பழுவேட்டரையர் கண்ட முதல் நோக்கிலேயே முன்பு எப்போது அவனை பார்த்திருக்கும் உணர்வடைந்தார். எப்போது எங்கே என்று யோசித்து பார்த்தார். நினைவு வரவில்லை. எனினும் அவருக்கு சோமன் சாம்பவன் மீது ஐயம் ஏற்பட்டது. மாராயனுக்கு ஐயம் எழவில்லை. பழுவேட்டரையரே சோமன் சாம்பவனை கேள்வி மேல் கேள்வி கேட்டார்.
நீ ஏன் அந்த நள்ளிரவில் ஆற்றின் அக்கறையில் இருந்தாய்?
பழுவேட்டரையரின் இடிமுழக்கம் போன்ற இந்த கேள்விக்கு அவனால் தக்க மறுமொழி கூற முடியவில்லை.
நீ எந்த ஊரைச் சேர்ந்தவன்?
இதற்கும் உடனே சாம்பவன் விடை கூறவில்லை. எந்த ஊர் பெயரை கூறலாம் என்று யோசனை செய்தானா, அல்லது இப்படி வந்து சிக்கிக் கொண்டோமே என்று அஞ்சினானா? அவன் நீலி கண்ணீர் வடிக்க தொடங்கி,
ஐயா, நேற்று என் மண்டையில் வீழ்ந்த அடி இன்னும் வலி எடுக்கிறது, சோர்வாய் இருக்கிறது, மயக்கமாய் வருகிறது, நான் போய் வருகிறேன், என்னை விட்டுவிடுங்கள், நான் ஒன்றும் அறியேன்
என்று பாசாங்கு செய்தார். பழுவேட்டரையர் உதட்டில் குறும்பு சிரிப்போடு,
அடடா, மயக்கமாய் வருபவரை தனியே அனுப்பலாமா? எங்காவது வீழ்ந்து விட்டால் மண்டையில் அடிபட்டு வருக்கு மருந்து போட வேண்டாமா? ஆதூர சாலைக்கு சென்று வைத்தியரை அழைத்து வர சொல்கின்றேன்
என்று கூறிவிட்டு,
அது கிடக்கட்டும் ஐயா, கோட்டை மதிலில் நின்று யாரோ இறங்கியதாக கூறினீர்களே, அவர் உம்மிடம் ஏதும் கூறவில்லையா
என்று சற்றென்று கேட்டார். சாம்பவன் தன்னை விட்டால் போதும் என்ற முறையில்,
அந்த ஆள் என்னிடம் ஒன்றும் கூறவில்லை, கையில் மூட்டை ஒன்று வைத்திருந்தார், நான் அவரோடு பேச முயல்வதற்குள் என் மண்டையில் யாரோ அடித்து விட்டார்கள், மயங்கி வீழ்ந்து விட்டேன்,
சோழ நாட்டில் இந்த அநியாயம் நடக்கலாமா என்று கண்ணீர் வடித்தார். கோட்டை மதிலில் நின்று யாரோ இறங்கி வந்த செய்தியை அவன் கூறியிருக்க வேண்டாம். அந்த செய்தியை கூறுவதன் மூலம் கவனத்தை தன் மீதிலிருந்து திருப்பி விடலாம் என்று அவன் எண்ணினான். ஆனால் பழுவேட்டரையரின் குறுக்கு கேள்வியில் சட்டென சிக்கிக் கொண்டான்.
ஐயா, உண்மை இரண்டு பேர் அடித்து விட்டார்களா என்று பழுவேட்டரையர் கேட்டார்.
இல்லை ஐயா, ஒருவர் தான்.
தலையின் முன்பக்கமா?
முன்னால் வந்து என்னை அடிக்க தைரியம் எவருக்கு உண்டு? பின்புறமாக தாக்கியிருக்கிறார்.
ஓஹோ,
முதலில் சொன்னீரே ஆற்றிலே நீந்து வந்தவன் அடித்து விட்டான் என்று. பழுவேட்டரையர் அதட்டினார்.
சோமன் சாம்பவன் நடுநடுங்கினார். தான் போய் கூறிவிட்டதை உணர்ந்தார். திருதிருவென்று விழித்தான்.
பரிதாபமாக பார்த்தான். என்ன கூறி தப்பலாம் என்று யோசிக்க முயன்றான்.
பழுவேட்டரையர் மாராயன் பக்கம் திரும்ப,
இவனை இப்படியெல்லாம் கேட்டால் ஒன்றும் கூற மாட்டான். இவன் எதையோ மறைக்கின்றான். இவன் இந்த நாட்டை சேர்ந்தவன் அல்லன் என்று என் உள்ளுணர்வு கூறுகிறது. இவனை சிறையில் தள்ளி வையுங்கள்.
பிறகு விசாரிக்கிறேன். பாதாள சிறையில் வந்தியத்தேவன் இருக்கின்றானோ அல்லது தப்பி ஓடியவன் அவன் தானோ
என்று பழுவேட்டரையர் கூறிய போது, சோமன் சாம்பவன்,
இதுவே தான் தப்பித்து ஓடிவிட சரியான சமயம் என்றும்,
ஆமாம் ஆமாம், நேற்று ஆற்றிலே நீந்தி வந்தவன் வந்தியத்தேவன் தான். ஆதித்த கரிகாலனை கொன்ற அதே ஆள்தான்
என்று கூறினார். வந்தியத்தேவன் தப்பிவிட்டான் என்றால் அங்கே பரபரப்பு ஏற்படும் என்றும், வீரர்கள் நான்கு மூலைக்கும் ஓடுவர் என்றும், பழுவேட்டரையர் பதறிவிடுவார் என்றும் எண்ணிய சோமன் சாம்பவனை பழுவேட்டரையர் அலட்சியமாக பார்த்து,
ஓஹோ, ஆதித்த கரிகாலரை கொன்ற செய்தி உனக்கு தெரியுமா? பெருச்சாளியானி, இப்போது புரிந்து விட்டது
என்று கூறி மாராயனை நோக்கி,
இவனது காலிலும் கையிலும் சங்கிலிகளை பிணைத்து சிறையில் தள்ளுங்கள். இந்த பெருச்சாளி அப்போதாவது தெரிந்து கொள்ளட்டும் வந்தியத்தேவன் இன்னும் தப்பி ஓடவில்லை என்பதை
என்று கூறிவிட்டு,
மாராயா வா, நாணய சாலைக்கு போய் பார்ப்போம். முன்பே ஒரு முறை கூறினேன், நாணய சாலை நின்று நாணயங்கள் களவு போவதை பற்றி. நேற்று மதில் வழியாக எவரோ இறங்கி சென்றனர் என்றால் அது நாணய சாலை வழியாகத்தான் இருக்கும் என்றார்.
நாணய சாலையில் சுற்றும் முற்றும் பார்த்து இருவரும் ஆராய்ந்தனர். பழுவேட்டரையர் சற்றென குனிந்து ஓரிடத்தில் கூர்ந்து கவனித்தார். உலைக்கு போடும் உமியும் தவிடும் நிறைந்திருந்த இடத்தில் தரையில் சுதறி கிடந்த தவிடு உமி மீது அடிச்சு ஒடுத்தெறிந்தது. ஆனால் அது எங்கே செல்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாணய சாலையில் காலையில் வேலை தொடங்கிய போதுதான் பரமேஸ்வரன் வராதது தெரிய வந்தது. அவன்தான் தப்பிச் சென்றிருக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். பரமேஸ்வரன் யார், ஏன் அவன் தப்பி செல்ல வேண்டும் என்று பழுவேட்டரையருக்கு புரியவில்லை.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.